ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தசதி பாராயண கிரமமானது ஆச்சமணம், கணபதி தியானம், பிராணாயாமம், அதன் பிறகு சங்கல்பமாக ஆரம்பித்து அதனுடைய பூர்வபாகமாக கவசம் நியாசத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கவசமானது இன்றைக்கு அந்த 50 ஸ்லோகங்கள் நிறைவடைகிறது. ஏற்கனவே சொன்னபடி இந்த தேவி மகாத்மியமானது சப்தாகமாக சொல்லலாம், அல்லது ஒரே நாள்லேயே இந்த சப்தசதியை பாராயணம் செய்யலாம், அல்லது ஒவ்வொரு ஸ்லோகமாக எடுத்து மந்திரம் போல ஜபம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விதியில் ஸ்லோகங்களை தனித்தனி ஸ்லோகங்களாக 10-15 ஸ்லோகங்களாக எடுத்து சொல்லப்பட்டு இன்று கவசம் அப்படிங்கிறது நிறைவு பெறுறது. இங்கே ஆச்சமண விதியில் தத்துவ ஆச்சமணம் அப்படின்னு பேர் இருக்கு. அதாவது ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம், சர்வதத்துவம், இதற்கெல்லாம் ஆச்சமணியம் செய்கிறோம். சாதாரணமாக வைதிக விஷயங்களில் செய்யக்கூடிய ஆச்சமணமானது அச்சுதாயிரமாக, அனந்தாயிரமாக, கோவிந்தாயிரமாக அப்படின்னு பண்ணுவோம். இந்த ஆச்சமணம் அப்படின்னாக்க சுத்தி பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆத்ம தத்துவத்தை சுத்தி பண்ணுறோம், வித்யா தத்துவத்தால் சுத்தி பண்ணுறோம், சிவ தத்துவத்தால் சுத்தி பண்ணுறோம், அதன் பிறகு சர்வசத்துவம் சுத்தமாகட்டும் அப்படின்னு வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஆச்சமணத்தை பண்ணுறோம். அதன் பிறகு முழு முதற் கடவுளான கணபதி தியானம், விக்னேஸ்வர தியானம் பண்ணாமல் எந்த ஒரு விஷயங்களும் நம்ம நல்ல விஷயங்களை ஆரம்பிக்க முடியாது. அதனால் விக்னத்தை போகக்கூடியவர் கணபதி, அதனால் கணபதி தியானம் பண்ணிக்கிறோம். மூச்சு பயிற்சியில் பிராணாயாமத்தை பண்ணுறோம். அதன் பிறகு ஒரு லகு சங்கல்பமாக பண்ணிட்டு இந்த சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி மகாத்மியத்தை கவச்சத்துலேருந்து நியாசம் செய்து கொண்டு ஆரம்பிக்கிறோம். அதில் மார்க்கண்டேய மகரிஷி பிரம்மதேவர்கிட்டேருந்து எப்படி அதை வந்து சீகரிக்கிறார் அப்படிங்கிறத இந்த கவச்சம் எடுத்து சொல்கிறது. முதல்ல கவச்சம் என்றால் என்னன்னாக்கா, கவச்சம் அப்படின்னாக்கா ரக்ஷை, அதாவது கட்டுதல் அர்த்தம். நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கும் போது வேண்டாத தீய விஷயங்கள் அதற்கு ஒரு இடைஞ்சலாக குறுக்கீடாக இருக்கும். அந்த தீய விஷயங்களை நம்ம எந்த நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்காக சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ அவள்கிட்டே வேண்டுறோம். இது மாதிரி உன்னை அனுசரித்து தான் இந்த ஸ்லோகங்களை நான் சொல்கிறேன், இந்த நல்ல விஷயங்களை செய்கிறேன், நீ தான் எனக்கு கவச்சமாக இருந்து ரக்ஷையாக இருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த சக்திகிட்டே வேண்டுறோம். இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது ரொம்ப உத்திஷ்டமானது. அசுர குணங்களை அழித்து நல்ல விஷயங்களை வளர்க்கறதுக்காக இந்த தேவி மகாத்மியமானது பாராயணம் செய்யப்படுறது லோகத்தில். அப்படி அசுர விஷயங்களை நம்ம அழிக்கிறதுக்கு முற்படும் போது, தேவி மகாத்மியத்தை படிக்கும்போது, அவைகள் மேலே கிளம்பி வந்து நம்மளை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த தேவி மகாத்மியத்தில் உள்ள அந்த அம்பாலையே வேண்டி அவருடைய சக்திகளாக, அவருடைய பரிவார தேவதைகளாக இருக்கக்கூடிய அந்த சக்திகளே நம்மளை இந்த தேவி மகாத்மியம் சரியாக பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு லகுவான வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதற்கு அவள் எல்லா திக்கிலிருந்தும் நம்மளை வந்து ரட்சிக்கணும். நம்மளுடைய அவயங்களில் எந்த விதமான ஒரு பந்தமும் பங்கமும் வந்துடாமல் நம்ம அவள்கிட்ட வேண்டி எல்லா அவயங்களையும் அவளுடைய சக்திகளையும் வந்து நம்மளை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறது வேண்டிட்டு அந்த தேவிகளுடைய சக்திகளையே நம்மளை ஒரு பந்தமாக பண்ணிக்கிறது, அதாவது கட்டாக போட்டுக்கிறது. அதற்கு பேர் கவச்சமும் பேர். அந்த கவச்சத்தால் நம்ம வந்து ஆரம்பித்து இன்றைக்கு முடிக்க போகிறோம். இந்த கவச்சமானது ஸ்ரீ தேவி மகாத்மியத்தில் பூர்வபாகமாக விளங்குறது. இந்த பூர்வபாகமானது மார்க்கண்டேய புராணத்தில் வராது. இது வந்து ஸ்ரீ வராக புராணத்தில் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரரால் மார்க்கண்டேயருக்கு சொல்லப்படுறதா வருது. பிரம்மா வந்து மார்க்கண்டேயருக்கு கூறுறார், சாட்சியாக விஷ்ணுவும் மகேஸ்வரனும் அங்கே அருள் பாலிக்கிறார். அதனால் இது வராக புராணத்தில் வருது. இந்த கவச்சமானது மார்க்கண்டேயர் முதல்ல அவளை பார்த்து பிரம்மதேவரை பார்த்து கேட்குறார், பிரம்மதேவரே எது உலகில் மிக ரகசியமானதோ, மனிதருக்கு எல்லாம் லட்சியம் அளிப்பதோ, எவருக்கும் சொல்லப்படாதுள்ளதோ அதை எனக்கு உபதேசித்து வேணும் அப்படின்னு பிரம்மரை பார்த்து கேட்குறார். பிரம்மதேவர் வந்து அந்த மார்க்கண்டேயரை பார்த்து சொல்கிறார், உயிர்கள் அனைத்திற்கும் உபகாரமாகியதும் மிக்க ரகசியமாகியதும் புண்ணியமானதுமான தேவி கவசம் உள்ளது, பெருமை மிக்க முடிவரை அதை கேளும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது முதலாவதாக பர்வதராஜபுத்திரி, இரண்டாவதாக பிரம்மச்சாரிணி, மூன்றாவதாக சந்திரகண்டா, நான்காவதாக கூஷ்மாண்டா, ஐந்தாவதாக ஸ்கந்தமாதா, ஆறாவது காத்யாயினி, ஏழாவதாக காலராத்திரி, எட்டாவது மகாகௌரி, ஒன்பதாவதாக சித்திப்பிரதா என இப்படி துர்க்கைகளின் ஒன்பது வடிவங்கள் உனக்கு எடுத்துரைக்கப்பட்டன. இந்த நாமங்கள் பெருமை மிக்க வேத புருஷனாலே கூறப்பட்டவை அப்படின்னு சொல்கிறார். அக்னியால் எரிக்கப்பட்டவர்களும் யுத்தத்தில் சத்ருவினடியே அகப்பட்டவர்கள் கூட கடக்க முடியாத சங்கடத்தில் பயமடைந்தவர்கள்லாம் கூட மேலே கூறப்பட்டப்பட்ட அந்த ஒன்பது தெய்வங்களை சரண் புகுந்தவர்கள் அவர்களுக்கு யுத்த சங்கடத்தில் தீங்கு சிறிதும் ஏற்படாது. அவர்கள் ஒருவருக்கும் ஆபத்து வர நவதுர்க்கை பார்த்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறார். துர்காதேவியானவள் எல்லா துன்பங்களையும் துடைப்பவள் அப்படின்னு பிரம்மன் சொல்கிறார். எவர்களால் பக்தியுடன் தேவியானவள் நினைக்கப்பட்டாலோ அவர்களுக்கு செல்வப்பெருக்கு நிச்சயம் ஏற்படும். சாமுண்டா தேவியானவள் பிரேதத்தை ஆசனமாய் கொண்டவள். வாராகி தேவி எருமையை வாகனமாக கொண்டவள். இந்திராணி தேவியானவள் ஐராவதம் என்ற யானை வாகனம் உடையவள். விஷ்ணு சக்தியானவள் மகாலட்சுமி கருட வாகனம் உடையவள். மகேஷனுடைய பத்னியை விருஷவாகனம் உடையவள். குமரக்கடவுளின் சக்தியானவள் மயில் வாகனம் உடையவள். எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பெற்ற பிரம்ம பத்னி ஹம்ச வாகனத்தை உடையவள். எல்லோருமே பல வகை ஆபரணங்களும் பூண்டு பல வகைப்பட்ட ரத்னங்களால் பிரகாசிப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறார். மேலும் எல்லா தேவிகளும் கோபத்தால் கலம்புகோர்களாய் தேரில் ஏறி, அதாவது கோபத்தோடு தேவர்களை ரட்சிக்கும் பொருட்டும் சங்கு சக்கரம், கதை, சக்தி, கலப்பை, உலக்கை முதலிய ஆயுதங்களும், கேடகம், தோமரம், கோடாரி, கயிறு, குந்தாயுதம், திரிசூலம், ஒப்புயர்வற்ற சார்ந்தம் என்னும் வில் ஆகிய ஆயுதங்களை அசுரர்களின் தேகநாசத்திற்கும் பக்தர்களின் பயநாசத்திற்கும் தேவர்களின் நன்மைக்குமாக தரிக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறார். மகாபலம் பொருந்தியவளே, மகோத்சாகம் பொருந்தியவளே, கொடிய பயத்தை போக்குவளே, சத்துருக்களுக்கு பயத்தை வளர்ப்பவளே, காட்சிக்கரிய தேவியை என்னை காத்திருவாய் அப்படின்னு மார்க்கண்டேயர் வந்து பிரம்மன்ட்ட கேள்விப்பட்டு அதை அம்பாளை துதிக்கிறார். அதே மாதிரி எந்தெந்த திக்கிலெல்லாம் அம்பாள் வந்து எந்தெந்த சக்தியாக இருந்து தன்னை காக்கணும் அப்படிங்கிறது வென்றார். கிழக்கில் என்னை இந்திராணி காப்பாற்றட்டும், அக்னி மூலையில் அக்னி தேவதையும், தெற்கில் வாராகியும், நிருதி மூலையில் கட்கதாரிணியும் காப்பாற்றட்டும், மேற்கில் வாருணி சக்தியும், வாயு மூலையில் மிருகவாகினியான வாயு சக்தியும் காப்பாற்றட்டும், வடக்கில் கோமாரியும், ஈசான மொழியில் சூலதாரணியும் காப்பாற்றட்டும் அப்படின்னு வென்றார். பிராமி மேலே காத்திருவாய், அதாவது எட்டு திக்குகளாச்சு, அதன் பிறகு ஊர்தம் அதரம் அப்படின்னு சொல்லுவோம், மேலே மேலே இருக்கக்கூடிய ஒரு திக்கு, அதுக்கப்புறம் பூமிக்கு கீழே கொடுக்கக்கூடிய திக்கு. அதாவது பிரம்மாணி மேலே காத்திருவாய், விஷ்ணு சக்தியை நீ கீழே காத்திருவாய், இங்கனம் பத்து திசைகளையும் சவவாகனமுடைய சாமுண்டாதேவி காத்திருள்ள வேண்டும். பத்து திக்கிலையும் அம்பாளுடைய அந்த பரிவார தேவதைகள் எல்லாரும் சக்திகளாக இருந்துட்டு என்னை காப்பாற்றட்டும். பத்து திக்குக்கும் சமஷ்டி ரூபணியா எல்லாம் சேர்ந்தவளாக அந்த சாமுண்டாதேவி என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு வேண்டார். ஜயாசக்தி என் முன்னிருக்கட்டும், விஜயாசக்தி என்னுடைய பின்னிருக்கட்டும், அஜிதா இடது பக்கமும் அபராஜிதா எனது வலது பக்கமும் இருக்கட்டும் அப்படின்னு வேண்டார். எல்லா திக்குகளிலிருந்தும் சக்தியானவள் நம்ம வந்து இந்த தேவி மகாத்மியத்தை அனுசரிக்கும் போது எல்லா திக்குகளிலிருந்தும் நம்மளை காப்பாற்றட்டும் வேண்டிண்டு, அதன் பிறகு நம்மளுடைய அங்க அவயங்கள் ஒவ்வொரு அவயங்களையும் எப்படி அம்பாள் காப்பாற்றணும் அப்படிங்கிறதும் இங்கே சொல்லப்படுறது. சிகையை உத்யோதினி சக்தியும், சிரசில் உறையும் உமா சிரசையும், லலாடத்தில் மாலாதாரியும், புருவத்தை யசஸ்வினியும் காத்திருள்ள வேண்டும். புருவ மத்தியில் திரிநேத்ரா தேவியும், நாசிகையில் யமகண்டா தேவியும், கண்களின் நடுவில் சங்கினி சக்தியும், காதுகளின் துவாரா சக்தியில் சக்தியும் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கன்னத்தில் காரிகா தேவியும், கர்ண மூலத்தில் சாங்கரி தேவியும், நாசிகைகளில் சுகந்தா தேவியும், மேலுதத்தில் சர்ச்சிகா தேவியும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு வென்றார். கீழுதொட்டில் அமிர்தகலா தேவியும், நாக்கில் சரஸ்வதியும் இருந்து காப்பாற்றட்டும், பற்களை கௌமாரியும், கழுத்தின் நடுவில் சண்டிகையும் காப்பாற்றட்டும், உள்நாக்கை சித்திரகண்டா தேவியும், தாடைகளை மகாமாயையும், மோவாய்க்கட்டையை காமாட்சியும், வாக்கை சர்வமங்களா தேவியும் காப்பாற்றட்டும், கழுத்தில் பத்ரகாளியும், முதுகெலும்பில் தனுர்தரி தேவியும், கழுத்தின் வெளியில் நீலக்ரீவா தேவியும், கழுத்தெலும்பை நலகோபுரி தேவியும் காப்பாற்றட்டும், இரு தோள்களையும் கட்கதாரிணியும், இரு புஜங்களையும் வஜ்ரதாரிணியும், கைகளை தண்டினியும், விரல்களில் அம்பிகையும் காப்பாற்றட்டும், நகங்களை சூலேஸ்வரி ரட்சிக்கட்டும், கஷ்கங்களை அனலேஸ்வரி ரட்சிக்கட்டும், ஸ்தனங்களை மகாதேவி ரட்சிக்கட்டும், மனதை சோக விநாசின் ரட்சிக்கட்டும் அப்படின்னு வென்றார். இருதயத்தை லலிதா தேவியும், வயிற்றில் சூலதாரிணியும், நாவியை காமினி தேவியும், இரகசியஸ்தானத்தை குகேஸ்வரியும் ரட்சிக்கட்டும், பூதநாதா லிங்கத்தையும், மகிஷவாகினி அபானத்வாரத்தையும் இடுப்பில் பகவதியும் முழங்கால்களை விந்தியவாசனையும் ரட்சிக்கட்டும். துடைகளை மகாபல தேவதையும் முழங்கால் நடுவில் விநாயகி தேவியும் கணுக்கால்களில் நாரசிம்மி தேவியும் பின்னங்கால்களில் மிதோஜசியும் ரசிக்கட்டும் அப்படிங்கிறார். கால் விரல்களை ஸ்ரீதரியும் பாதத்தின் கீழ் தலவாசினியும் நகங்களை தம்சாகராளியும் கேசங்களை ஊர்துவகேசினியும் மயிர்கால்களின் கௌபேரியும் தோலை வாகீஸ்வரியும் இரத்தம் வீரியம் கொழுப்பு மாம்சம் எலும்பு மூளை இவற்றை பார்வதியும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு. குடல்களை காலராத்திரியும் பித்ததாதுவை முகுடேஸ்வரியும் ஆதார கமலங்களில் பத்மாவதியும் கபதாதுவில் சூடாமணியும் ரட்சிக்கட்டும். நகங்களின் பிரகாசத்தை ஜுவாலாமுகியும் எல்லா சந்திகளிலும் அபேத்யாதேவியும் ரட்சிக்கட்டும். பிரம்மாணி எனது சுக்லத்தை ரட்சிப்பாய். நிழலை சத்ரேஸ்வரி ரட்சிக்கட்டும். தர்மச்சாரணி எனது அகங்காரத்தையும் மனதையும் புத்தியையும் ரட்சிப்பாய். அபாரே பிராணனையும் அபாரணையும் வியானனையும் சமானனையும் உதாரணையும் ரட்சிப்பாய். புகழையும் கீர்த்தியையும் அழகையும் எப்போதும் சக்கரையும் ரட்சிக்கட்டும். இந்திராணி எனது கோத்திரத்தை ரட்சிப்பாய். சண்டிகே எனது பசுக்களை ரட்சிப்பாய். மகாலட்சுமி புத்திரர்களை ரட்சிக்கட்டும். பைரவி மனைவியை ரட்சிக்கட்டும். க்ஷேமங்கரி வழியை ரட்சிக்கட்டும். விஜயா எல்லா புறமிருந்தும் எங்கும் காக்கட்டும். இப்படியாக முதலில் எல்லா திக்குகளிலிருந்தும் அந்த பரதேவியுடைய சக்திகள்லாம் அவனை ரட்சிக்கிறதாகவும், அதன் பிறகு அவனுடைய அவயங்களில் எல்லா அவயங்களையும் அம்பாள் ரட்சிக்க வேண்டும் அப்படின்றும், அதற்கு பிறகு சூட்சமமாக உள்ளே உடையக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இவைகளையும் ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும், அதன் பிறகு தன்னுடைய குடும்பம் சார்ந்த அனைத்து உறவுகளையுமே அம்பாள் ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரியே இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர எந்த இடம் கவசம் இல்லாமல் காக்கப்படாமல் உள்ளதோ அதையெல்லாம் ஜெயந்தி எனவும் பாபநாசி எனவும் பெயர் பெற்ற நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது சிறு சிறு விஷயங்கள் விட்டு போயிருந்தாலும் அதையும் நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டப்படுறது. தனக்கு உயர்நலனை கோருவன் ஒரு அடி கூட செல்லக்கூடாது. எப்பொழுதும் கவசம் பூண்டவனாயின் எங்கெங்கு சென்றாலும் அங்கங்கு நாடிய பொருள் கைகூடுதல் எல்லாம் எண்ணங்களின் சித்தியும் எய்துவான். அதாவது எந்தெந்த விருப்பங்களை விரும்புகிறானோ அவைகளை எல்லாம் நிச்சயம் அடைவான். அதாவது கவசம் செய்து கொண்டவன் எங்கெல்லாம் செய்கிறானோ எந்தெந்த விருப்பங்களை விரும்புகிறானோ அவைகளாம் அடைவான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த புருஷனானவன் இந்த புவியில் நிகரற்ற ஐஸ்வர்யத்தை அடைவான். போரில் வெல்லப்படாதவனாக பயமற்றவனாக அம்மனிதன் விலகுவான் அப்படின்னு சொல்லப்படுது. கவச்சத்தினால் காக்கப்பட்ட புருஷன் மூ உலகிலும் பூஜிக்கத்தக்கவனாவன். தேவியின் இந்த கவச்சம் தேவர்களாலும் அடையத்திற்கு அரியது அப்படின்னு சொல்லப்படுது. தினந்தோறும் முச்சந்தியில், முச்சந்தி அப்படின்னாக்க மூன்று சந்திகள், அதாவது காலை மதியம் சாயம் சந்தியாவதனம், அதாவது சந்தியாவில் வேலை சொல்வா. அந்த மூன்று சந்தியிலும் நியமத்துடன் சத்தையுடன் எவன் இதை படிக்கிறானோ அவனுக்கு தெய்வ சம்பத்து சித்திக்கும். மூ உலகிலும் அவன் பிறரால் ஜெயிக்கப்படாதவனாக ஆவான். இந்த கவசத்தை பண்ணுறதுனால மேலும் அவன் துர்மரண பயம் முற்றவனாக நூறாண்டும் அதற்கு மேலும் வாழ்வான். தோலிலும் இரத்தத்திலும் தோன்றும் வியாதிகள் எல்லாம் அவனுக்கு நாசம் அடையும். இந்த புவியில் இயற்கையில் ஸ்தாவரங்களிலிருந்து ஜங்கமங்களிலிருந்து உண்டாகிற விஷமாயினும் செயற்கை விஷமாயினும் மந்திர தந்திரங்களால் செய்யப்பட்ட அபிசாரங்களாலும் எல்லாமே நாசம் அடையும் சொல்லப்படுறது. பூமியில் சஞ்சரிப்பவர்களும் ஆகாயத்தில் சஞ்சரிப்பவர்களும் நீரில் தோன்றுபவர்கள் உபதேசம் மாத்திரத்தால் தோன்றுபவர்கள் உடலுடன் தோன்றுபவர்கள் குலதேவதைகளும் மாலா தேவதைகளும் அதே மாதிரி டாகினி சாகினி போல தேவதைகளும் கோர வடிவில் அந்தரிக்ஷத்தில் சஞ்சரிப்பவர்கள் மகாபலம் பொருந்திய டாகினிகளும் கிரகபூத பிசாசங்களும் யக்ஷகந்தர்களும் பிரம்மராட்சசர்களும் வேதாளங்களும் கூஷ்பாண்ட பைரவாதி துர்தேவதைகளும் கவசத்தை ஹிருதயத்தில் தெரித்த மாத்திரத்தில் அவனை கண்டவுடனே ஒடுங்கி போகின்றனர் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் எந்த விதமான துர்தேவதைகளும் அவனை அண்டாது. எந்த விதமான எதிரிகளும் அவனை அண்டமாட்டார்கள். எந்த விதமான எதிரிகளும் அவனுக்கு சிறிதும் துக்கம் கொடுக்கறது கூட தயங்குவார்களாம். அது மாதிரி சொல்லப்படுறது. அரசனிடமிருந்து வெகுமதியின் உயர்வும் சிறந்த திறமையின் ஏற்றமும் உண்டாகும். புவியெங்கும் கீர்த்தி பரவ பெற்று அவன் புகழ் ஓங்க பெறுவான் அப்படின்னு சொல்லப்படுறது. மேலும் உயர்ந்த விஷயமாக என்ன சொல்லப்படுறதுனாக்க இந்த சாதகன் அப்படின்னாக்க இந்த மகாத்மியத்தை எடுத்து பாராயணம் செய்யக்கூடியவன் சாதகன் சொல்லப்படுறான். சாதகன் முதலில் கவசத்தை ஜபம் செய்து கொண்டு பிறகு 700 மந்திரங்கள் கொண்ட சண்டி சோத்திரத்தை ஜபிக்க வேண்டும். மலைகளும் வனங்களும் காடுகளும் கொண்ட இந்த பூமண்டலம் உள்ளவரை இவ்வுலகில் அவனுடைய புத்திர பௌத்திர சந்ததி நீடித்து நிறைவரும் அப்படின்னு சொல்லப்படுது. உடல் வாழ்க்கையின் முடிவில் தேவர்கள் அடைய கஷ்டப்படக்கூடிய உயர்ந்த அழியா பதவியை அப்புருஷன் மகாமாயின் பிரசாதத்தால் எய்துவான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியாக இந்த சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ தேவி மகாத்மியத்தினுடைய பாராயண கிரமத்தில் வரக்கூடிய பூர்வபாகத்தில் இந்த கவசமானது மிகவும் உத்திஷ்டமானது. தேவி மகாத்மியத்தை அனுசரிக்கும் போது கட்டாயமாக இந்த கவசம் அப்படிங்கிறத அனுசரிக்கணும். இதில் கூறப்பட்ட தெய்விகள் சக்திகள் சூட்சம வடிவமாக இருந்து நம்மளை எல்லா திக்கிலிருந்தும் நம்மளுடைய அவயங்களையும் நம்மளுடைய குடும்ப விஷயங்களிலும் அவர்கள் அனுசரித்து நம்மளை காப்பாற்றி நம்மளை இந்த தேவி மகாத்மியத்தை பாராயண கிரமத்தில் செய்வதற்கு அவர்கள் தூண்டுகோலாக அமைவார்கள் அந்த சக்திகள். இவையெல்லாம் அம்பாளுடைய பரதேவதையுடைய பரிவார தேவதைகள். அதனால் அவளை வணங்கிட்டு தான் நம்ம வந்து கவசமாக அவர்களுடைய சக்தியை நம்ம வந்து தரிச்சென்று தான் இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்யணும். இது பாராயண கிரமம் விதி. அதனால் இந்த ஸ்ரீ வராக புராணத்தில் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரால் அருளப்பெற்ற இந்த தேவியோட கவசமானது இத்தோடு முற்று பெறுகிறது. அடுத்ததாக அர்க்லா ஸ்தோத்திரம் நம்ம நாளை நாளிலிருந்து அதை அனுசரிப்போம். இந்த கவசம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் செய்து அதை மந்திரம் போல ஜபம் செய்து அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.